இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கம் மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரை 16வது கட்டத்து குருமூர்த்திகள் பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளனர். சிவஞான சித்தியாரிலே 2வது சூத்திரத்து 2வது அதிகாரத்திலே சிந்தனை இருந்து வருகின்றது. அதிலே இன்ப துன்பங்களாகிய வினைப்பலன்களுக்கு முன்வினையே காரணம் என்று சொல்லி அருமையாக நிலைநாட்டினார். முன்வினைக்கு தக்கபடி என்னென்ன பலன்களை உயிர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி எடுத்துள்ள பிறவியிலே என்னென்ன அனுபவங்களை அனுபவிக்க வேண்டுமோ அவையெல்லாம் அந்த பிறவியை உயிர் சாரும்போது கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்டவை. அனுபவங்களை அழகாக ஆறாக தொகுத்து சொல்லி அருளினார் ஆசிரியர். மிகச் சிறப்பாக அந்த ஆறு அனுபவங்களுக்குள்ளே எல்லாம் அடங்கும். இன்ப துன்பங்கள் என்பது மிகச் சுருக்கமாக சொல்வது, இரண்டாக சொல்வது. இன்ப துன்பத்துக்கு காரணம் என்ன? வாழ்க்கையில ஏற்ற தாழ்வு வரும்பொழுது இன்ப துன்பங்கள் வருகின்றன. ஏற்ற வந்தா இன்பம், தாழ்வு வந்தா ஏற்ற தாழ்வு தான் உயர்வு தாழ்வுன்னு சொன்னார். உயர்வு தாழ்வுக்கு பெரும்பாலும் என்ன காரணம்? செல்வ வறுமை தான் காரணம். உயர்வுக்கு செல்வமும் தாழ்வுக்கு வறுமையும் தான் காரணம். எனவே எடுத்துள்ள பிறவியிலே பெறக்கூடிய செல்வ வறுமைகளும் அந்த செல்வ வறுமைகளின் காரணமாக வரக்கூடிய உயர்வு தாழ்வுகளும் அந்த உயர்வு தாழ்வுகளின் காரணமாக எய்தக்கூடிய இன்ப துன்பங்கள், செல்வ வறுமை, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பம், மூவி ரெண்டு ஆறு, இந்த ஆறும் அப்போதைக்கு அப்போது உண்டாகின்றன என்று தோன்றினாலும் உண்மையில் அப்படி அல்ல. இந்த ஆறும் ஓர் உயிரானது கருவை சாரும் பொழுதே அந்த கருவிலேயே விதிக்கப்பட்டன இந்த ஆறும் என்று சொன்னார். அப்போது அற்புதமாக சுவாமிகள் நயம் கூறினார்கள். கருவிலே இன்ப துன்பம் என்ற பேதம், உயர்வு தாழ்வு, செல்வ வறுமை என்ற பேதம், அந்த அறுவகையான பேதங்கள் தோன்றாமல் வினைப்பலன் என்று ஒன்றாக ஆற்றல் மயமாக கருவிலே கிடக்கும். உரிய காலங்கள் வரும்பொழுது அந்த வினைப்பலனானது செல்வம் என்றும் உயர்வு என்றும் இன்பம் என்றும் வரும். அது மாதிரி வறுமை என்றும் தாழ்வு என்றும் துன்பம் என்றும் கருவில் கிடக்கும் பொழுது பகுக்கப்படாமல் ஒன்றாய் கிடக்கும். எனவே ஆறும் முன் கருவுட்பட்டது, பட்டனன்னு பன்மையில சொல்லாமல் கருவுட்பட்டது என்று ஒருமையார் கூறினார் என்று அற்புதமாக சொன்னார். அடுத்த கருத்துதான் மிக முக்கியமானது. ஏன்னா இப்படி வினைப்பலன்கள் கருவிலேயே விதிக்கப்பட்டவை, இந்த விதிக்கப்பட்டவை தான் விதிக்கப்பட்டவற்றை தான் விதின்னு சொல்றோம், ஊழ் என்று சொல்கின்றோம். ஆகவே விதியைத்தான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு முயற்சிக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லாம இந்த கருத்து அமைந்துள்ளதே என்று உடனடியாக தடையெடுப்புவார்கள். அப்போதுதான் வந்து அடுத்த முக்கியமான கருத்தை நாம் சேர்த்து சிந்திக்க வேண்டும். கருவிலே விதிக்கப்பட்டவற்றைத்தான் உயிரானது அனுபவிக்க முடியும் என்றாலும் அவை தானாக வந்து உயிரிடம் சேர்ந்து கொள்ளாது. ஆகவே வரக்கூடியதெல்லாம் தானா வரும்னு சொன்னா அதனுடைய கருத்து வேறு. தானா வராது, உயிர் முயன்றுதான் அவற்றை பெற வேண்டும். அந்த கால விசேடம் பற்றி அந்த முயற்சி வந்து கடினமான முயற்சியாக இருக்கலாம் அல்லது எளிய முயற்சியாக இருக்கலாம். அது காலம் கைகூடி வருவதை பொறுத்தது, அந்த முன்வினையினுடைய தன்மையை பொறுத்தது. சிறந்த புண்ணியங்கும் போது அதற்கு இன்பம் கொஞ்சம் எளிய முயற்சியிலே வந்தது. ஆகவே அது அந்த முன்வினையின் தன்மையை பொறுத்து காலம் எப்படி கணிந்து வருகின்றதோ அதற்கு தக்கபடி செய்யக்கூடிய முயற்சி கடின முயற்சியாகவோ அல்லது எளிய முயற்சியாகவோ, எப்படி இருந்தாலும் சரி, ஓர் உயிரானது எடுத்துள்ள பிறவியிலேயே அனுபவிக்க வேண்டிய வினைப்பலனை முயற்சியின் மூலமாகத்தான் அடையும் என்பது மிக முக்கியமானது. விதிக்கொள்கையிலே முயற்சிக்கு எப்படிப்பட்ட இடம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் தெளிவாக எடுத்து முயற்சி முயற்சி என்று முயற்சியையே முழுமுதற் காரணமாக சொல்லுவோரிடம் நாம் சாதிக்க வேண்டும். ஆகவே முயற்சியின்றி வினைப்பலனை உயிர் அனுபவிக்கும் என்று விதிக்கொள்கை, சைவ சித்தாந்த விதிக்கொள்கை கூறவில்லை. ஆகவே எவரேனும் ஐயா எனக்கு என்ன விதிச்சிருக்கோ அது தானா வரும்யா, அதனால நான் ஒன்னும் முயற்சி செய்யல அப்படின்னா, அவன் அந்த கருத்தை விதி கொள்கையை புரிந்து கொண்டு அவன் பேசவில்லை, சோம்பலின் மீது பற்று வைத்து பேசுகிறான். தனக்கு சோம்பல் மீது உள்ள பற்றை வெளிப்படையாக சொல்லாமல் விதி விதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அவர்கள் அவனுக்கு சோம்பி கிடப்பதிலே ரொம்ப ஆனந்தம். அது விதி கொள்கையை அவன் தனக்கு துணை கொள்கின்றான். ஆனால் விதி கொள்கை அவனுடைய அந்த சோம்பல் விடித்த மனதிற்கு ஏற்றதாக இல்லை. விதி கொள்கை என்ன சொல்கின்றது? ஒரு சமயம் விதியை பற்றி சொல்கின்றதால் அந்த சமய நூலை பார்ப்பது கிடையாது. இப்படி யாராவது நாலு சோம்பேறிகள் சொல்வதை கேட்டு விதியெல்லாம் சோம்பேறி வாழும் என்று கூறி தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்துகின்றனர். எந்த ஒரு கருத்தை ஏற்பதாயினும் மறுப்பதாயினும் அந்த கருத்து பேசப்படும் நூல் எது, அந்த நூலை ஆழமாக கற்று அதற்கு பிறகு அதுதான் ஒரு விதி கொள்கை சொல்கின்றது. சித்தாந்த சாஸ்திரம் எவ்வாறு சொல்கின்றது? முயற்சியின் முடிவாக ஒரு உயிரானது தன் வினைப்பலனை அடைகின்றது. ஆகவே எவ்வளவு முயன்றாலும் எது விதித்துள்ளதோ அதைத்தான் அடைய முடியும், அதில் மாற்றம் இல்லை. ஒருவேளை முயற்சி மிக சிறப்பானதாக இருந்து அது அடைகின்ற பலனானது தோல்வியாக இருக்குமே ஆனால், துன்பமாக இருக்குமே ஆனால், அதற்கு தக்கதொரு விளக்கத்தை விதி கொள்கை தான் கொடுக்க முடியும். சித்தாந்தம் கொடுக்கின்ற விதி கொள்கை தான் கொடுக்க முடியும். மற்றபடி நாம உலகியதா சிந்திச்சா அதுக்கு எந்த நாம ஒரு தெளிவான விளக்கம் பெற முடியும். அவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் மேலிருந்த வரைய பேசிக் கொடுக்க முடியும். சித்தாந்தம் தெளிவாக சொல்கின்றது, யார் கெடுத்தாலும் கெடுக்க விடாமல் ஏதாவது ஒரு சூழலை ஏற்படுத்தி அந்த கேட்டினை இறைவன் தவிர்க்க வேண்டும் நினைச்சா இறைவனால் தவிர்க்க முடியும். அவன் வந்து எல்லாம் அல்லவன். ஆனால் நம்முடைய முயற்சிக்கு ஒரு இடையூறு பிறரால் வறுமையானால் அந்த இடையூறை இறைவன் அனுமதிப்பதால் தான் அந்த இடையூறு நமக்கு வருகின்றது. ஏதாவது ஒரு வழியில் தடுக்கணும்னா சுவாமி தடுத்திருப்பார். அப்ப நமக்கும் வந்து முன்னை தீவினையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்ற படியினாலே முயற்சியின் பலன் அப்போது கிடைக்கவில்லை. ஆகவே எவ்வளவு தெளிவாக சொல்கின்றார்கள் பாருங்கள், நல்ல சிறந்த முயற்சிக்கு தோல்வி ஏற்பட்டது என்றால் அது அந்த முயற்சியினால் கிடைத்த தோல்வி அல்ல, முன்னை தீவினையின் பலனை அனுபவிக்க வேண்டி இருப்பதனால் வந்த தோல்வி. ஆகவே ஒருவன் சிறந்த முயற்சி செய்பவன் ஒரு தோல்வியை சந்திக்கிறான் என்றால் அந்த தோல்விக்கு காரணம் அப்போது அவன் செய்த சிறந்த முயற்சி அல்ல, அந்த தோல்விக்கு காரணம் அவனுடைய முன்னை வினையே ஆகும். ஆக முன்னை தீவினையானது எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலும் வலுவாமல் வந்து துன்பமாகிய பலனை தந்துவிடுகின்றதல்லவா? அதை போலவே இப்போது செய்த இந்த நல்ல முயற்சியும் பின்னொரு காலத்திலே தவறாமல் வந்து அதற்குரிய சிறந்த பலனை தந்தே விடும் என்று சொல்லி ஒரு தெளிவை தந்து வாழ்க்கையை விரக்தி போக்கிலே செலுத்தாமல் தெளிவு போக்கிலே செலுத்துவது சைவ சித்தாந்தம் கூறுகின்ற வினை கொள்கை, விதி கொள்கை. அதிலே மிக முக்கியமானது என்னவென்றால், இந்த முயற்சியின் மூலம் வினைப்பலனை எட்டும் பொழுது இந்த முயற்சியானது இரண்டு வகையாக அமைகின்றது என்று சொன்னார்கள். ஒன்று செயல் வகை, இன்னொன்று கருத்து வகை. செயல் வகை பார்ப்பவர்களுக்கு செயல் வகை தான் தெரியும், கருத்து வகை யாருக்கு தெரியும்னா, யார் முயற்சியை செய்கின்றானோ அவனுக்கு தான் கருத்து வகை தெரியும். பார்ப்பவர்களுக்கு செயல் தான் தெரியும், கருத்து வந்து செய்பவனுக்கு தெரியும். அந்த செய்பவனை செலுத்துகின்றானே, உயிர்ப்புயிராக இருந்து செய்பவனை செலுத்துகின்றானே, அந்த முதல்வனுக்கு கருத்து வகை தெரியும். சாக்கிய நாயனார் சிவலிங்க திருவேணியிலே கல்லெறிந்து வழிபட்டார்கள். செயல் வகையாக பார்க்கும் பொழுது கல்லை போடுதல் என்பதுதான் பிரத்தியாக தெரியும் பார்ப்பவர்களுக்கு. ஆனால் என்ன கருத்திலே அவர் கல்லை வீசினார் என்பது சாக்கிய நாயனாருக்கும் அவரை உயிர்ப்புயிராக என்று செலுத்துகின்ற முதல்வனுக்கும் தெரியும் அல்லவா? ஒரு எடுத்துக்காட்டு. அதுபோல உலகியல் முயற்சியாக கூட இருக்கட்டும், எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி செயல் வகையால் வினைப்பலனை தந்துவிடும். முயற்சியின் மூலம் எதை அனுபவிப்பான்? வினைப்பலனை அனுபவிப்பான். ஆகவே முயற்சி செயல் வகையால் வினைப்பலனை தரும், கருத்து வகையால் அடுத்துள்ள பிறவிக்கு வினையாகிவிடும் இப்ப செய்கிற முயற்சி. ஏன்னா கருத்து எப்படி இருக்குன்னா, நான் இந்த முயற்சியை செய்கின்றேன், நாம் என்ற முனைப்போடு அந்த முயற்சி செய்யப்படுவதால் அந்த கருத்திலே செய்யப்படும் பொழுது அந்த முயற்சி அந்த பிறவியிலே வினைப்பலனை தருவதோடு மேலும் ஒரு பிறவிக்கு அது வித்தாகி விடுகின்றது. இந்த உலகத்திலே விளைந்த கனிகள் எல்லாம் அப்போதைக்கு உணவாகி அடுத்து ஒரு கனியை தருகின்ற மரத்திற்கு வித்தாகவும் அந்த கனிகள் அமைவது போல இது எளிமையான சிறந்த உதாரணம். ஒரு கனி அப்போதைக்கு உணவாக இருந்து பலனை கொடுக்கின்றது, அதற்கப்புறம் இன்னொரு மரம் உருவாவதற்கு அது கொட்டையாக அது கொட்டையையும் தந்துவிடுகின்றது. அதுபோலத்தான் முயற்சி செயல் வகையால் அந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டிய வினைப்பலனை நோக்கி உயிரை செலுத்தி அந்த வினைப்பலனை அனுபவிக்க காரணமாகின்றது செயல் வகையால். அந்த முயற்சி கருத்து வகையால் நான் முயல்கின்றேன், என்னுடைய உழைப்பு, என்னுடைய உறுதிப்பாடு, என்னுடைய பெருமுயற்சி என்ற அந்த தன்னை மதித்து நிற்கின்ற அந்த கருத்து வகையினாலே அவ்வாறு தன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் பிறர் பாராட்டும் போது பெறக்கூடிய அந்த பெருமிதம், அதிலே பெருகின்ற விருப்பு, அந்த பெருமிதத்தினாலே அது மேலே பிறவிக்கு புதிய வினையாக ஏறு வினையாக அந்த ஏறு வினையத்தான் ஆகாமியம்னு சொல்வார்கள். அதான் இந்த பிறவியிலே நாம் ஈட்டுகின்ற வினைகள், முந்தைய வினைகளுக்கு ஈடாக பலன்களை அனுபவிக்கின்றோம். அந்த அனுபவிக்க செல்கின்ற பாதையிலேயே புதிய வினைகளை ஈட்டிக் கொண்டு செல்கின்றோம். அடுத்த பிறவிகளுக்கு வந்து வித்திட்டுக் கொண்டே நாம் ஊழ்வினையை அனுபவிக்கின்றோம். சும்மா ஊழ்வினை மட்டும் அனுபவிச்சா பிரச்சனையே இல்லை. ஊழ்வினையை வந்து எல்லாம் ஈசன் செயல் என்ற உணர்வோடு அனுபவித்து வந்தால் பழைய வினைகள் இந்த அனுபவத்தினால் தொலைகின்றன, புதிய வினைகள் ஏறப்போவதும் இல்லை. ஆனால் சித்தமானது சிவபெருமான் திருவடியிலே நிலைத்து இருக்காதனாலே நாம் என்ற ஒரு முனைப்போடு அந்த முனைப்பை ஏற்படுத்துவதுதான் கூடையே இருக்கின்றதே ஆணவம். அதுதான் சித்தாந்தம் வந்து தெளிவாக சொல்லுது. இந்த நாம் என்ற முனைப்பு ஏயா வருதுன்னு கேள்வி கேட்டா அதுக்கு விட சொல்ல முடியாம போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு வினைக்கொள்கை பற்றிய கருத்துகளும் வீணாகிவிடும். இவன் ஏன் நாம் என்ற முனைப்போடு முயற்சியை செய்கின்றான் அப்படின்னா, அந்த பொய்யான முனைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விபரீத பொருள் ஆணவம் என்ற அந்த விபரீத பொருள் இந்த உயிரோடு உடனாய் இருக்கின்றது. அந்த அந்த ஆணவ சக்தி ஒன்றும் முழுமையா நீங்கவில்லை. முழுமையா நீங்கிட்டு அது முத்தி நிலை ஆயிரும். முத்தி நிலையில ஆணவ சக்தி முழுமையாகவே நீக்கி விடுகின்றது, அதுல எந்த ஐயமும் இல்லை. அது கொஞ்சம் இருக்கும் அப்படி இருக்கும் தான் சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது. முத்தியில ஆணவமடம் பற்ற கடுகின்றது. ஆனால் இப்பொழுது பிறவி எடுத்து உழலுகின்ற நிலையிலே ஆணவமடத்தினுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதான் தசகாரியத்திலே நம்முடைய அருள் திரு அம்பலவான தேசிக பெருமான் ரொம்ப அற்புதமா சொன்னார், என்னையா சகலாவத்தையும் பெரிய பிரமாதமா சொல்லிட்டு இருக்கீங்க. கேவலாவத்தையில ஆணவ மடமானது முழுக்க முழுக்க உயிர்களை அறியாமையில் தள்ளிவிட்டது. சகலாவத்தைக்கு வந்த பிறகு என்ன ஆணவ மடத்தின் ஆதிக்கம் அது வேலையை காட்டாமலையா இருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா ஆணவ மடத்தினுடைய ஆதிக்கம் தான் அதிகம். வினைகளை பெருக்கியதுதான் மிச்சம் சகலாவத்தை. ஆகவே இங்கும் ஆணவ மடத்தின் ஆதிக்கம் தான். முத்தியை நோக்கி எங்க உயிர்கள் முன்னேறி இருக்கின்றன, மேலும் மேலும் பல்வேறு பிறவிகளை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறேன். ஒழிய முத்தி சிந்தனை என்பதே இல்லை. பாலநாய் கழிந்த நாளும் பனிமலர் போதை மாறுதம் மேலநாய் கழிந்த நாளும் மேலநாய் கழிந்த நாளும் மூப்பு வந்து கோலநாய் கழிந்த நாளும் என்றெல்லாம் கழிந்து கொண்டிருக்கின்றன பொழுதுகள் நாளும் பொழுதும். அப்ப மேலும் மேலும் பிறவிக்கே வித்திடுகின்ற வகையில் தான் நான் வினைப்பலனை நாம் என்ற முனைப்போடு நாம் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் செயல் வகையால் வினைப்பலனை தருவதோடு கருத்து வகையால் நாம் என்ற அந்த முனைப்பான கருத்து வகையால் மேலை பிறவிக்கு வித்திடுகின்றனவே. பரிசறியாமல் அருள் பண்பறியாமல் பற்றும் வினையின் கரிசறியாமல் உயிர்களெல்லாம் செல்வதனாலே இந்த சகலாவத்தையிலும் ஆணவமல ஆதிக்கமே மிஞ்சுகின்றது. எனவே சகலாவத்தையும் கேவலாவத்தை போன்றதுதான் என்று சொல்லி அற்புதமாக சிவசிந்தனை இல்லாமல் வாழ்ந்து விட்டோம் என்றால் சகலாவத்தையும் கேவலாவத்தை போன்றதுதான். அதாவது பிறவியை பெற்றதுனால என்ன பயனோ அந்த பயனை இழந்து விடுகின்றோம் என்று சொல்லி நம்மை அருமையாக விழிப்புணர்வு ஊட்டுகின்றார்கள். பெருமகனாருடைய திருவாக்குகளை சிந்திக்கின்ற வரை நமக்கு தெளிவு. அதை மறந்துட்டா அப்புறம் இருள்மயமான ஒரு உலக வாழ்விலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய திருவாக்குகள் அவ்வளவு சிறப்பாக உள்ளன. நமச்சிவாயமூர்த்தியருடைய அந்த குருவருளானது முழுமையாக அவரிடத்திலே தங்கி அந்த சாத்திரங்களை எல்லாம் அருளி நம்ம எல்லாம் நல்வாழ்வை நோக்கி ஈழேற்றுகின்றது. ஆக இவ்வாறு அந்த முயற்சியானது செயல் வகையால் வினைப்பலனை தரும், கருத்து வகையால் மேல்வினையை தரும் என்பது மிக மிக முக்கியமான கருத்து. இவ்வளவு தூரம் நம்ம சிந்திச்சனுடைய சாரம் அதுதான். அப்போ கேட்கிறார்கள், கருத்து வகையால் அது வந்து மேல்வினையை தருகின்றதே, அந்த மேல்வினையும் இருவகைப்படும், நல்வினை தீவினை. அது அந்த சாத்திரத்தில் எப்படி சொல்றாருனா, சித்தியாரில் நல்வினையை இதம் என்ற வாக்கினால் சொல்கிறார். இதம் என்றால் நல்வினை, அகிதம் என்றால் தீவினை. இவை வடமொழி சொற்கள். ஹிதம் அஹிதம் வரும், ஹீங்கிற எழுத்து தமிழ்ல கிடையாதுனால அதுக்கு பதில் ஈ போட்டுக்கிடுறோம், இதம் அகிதம்னு போட்டுக்கிறோம். சேர்த்து சொல்லும்போது இதாஹிதம்னு சொல்லுவாங்க. அதாவது நன்மை தீமைகள், நல்வினை தீவினைகள். ஆகவே முயற்சி தானே, முயற்சியால் தானே மேல்வினை உண்டாகுது. அந்த முயற்சியால் உண்டாகின்ற அந்த மேல்வினை, அவையின் நல்வினை தீவினை இருவகைப்படுது. அந்த நல்வினை தீவினைகளுடைய இயல்பையும், அந்த நல்வினை தீவினைகள் மேல் பிறவியிலே வந்து எப்படி இன்பதுன்பமாக ஆகும் என்பதை பற்றியும் தான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களே என்று மாணாக்கர் ஐயன் கேட்கின்றார். அந்த ஐயத்தை விளக்குவதற்கு வருகின்ற பாடல் தோன்றுகின்றது என்று சொல்லி ரொம்ப அற்புதமா சுவாமிகள் உரையில வந்து ஒரு பாடல் இருந்து அடுத்த பாடலுக்கு அவர்கள் நம்மை அழைத்துச் செல்கின்ற பாங்கு இருக்கின்றதே ரொம்ப அற்புதமானது. அற்றேல் அப்படியானால் அப்படிங்கறத சுவாமிகள் எப்படி எழுதுவாங்க, அற்றேல் எழுதுவாங்க. அற்றேல் அப்படியானால், அற்றேல் அம்முயற்சியின் உளவாகிய இதாகிதங்களது இயல்பு அமாறும், அவை பின்னர் பயப்படுமாறும் யாஞ்சனம் எனில் அது முன்னர் கூறப்படும். முன்னர்னா இடம் பற்றி முன்னர், இனி வரக்கூடிய இடங்களில் கூறப்படும். பயப்படுதல் என்னன்னா பயனாகுதல். பயம் என்று சொல்லியிருக்கின்றதே அந்த வடமொழி சொல்லைத்தான் நாம் பயன்படுத்தி வருகின்றோம். அந்த பயம் என்பது வடமொழி சொல்லாக இருக்கும் பொழுது அச்சம் என்ற பொருளை தரும். ஆனால் தமிழ் சொல் பயம் என்பது பயன், பிரயோஜனம் என்ற பொருளை தரும். இந்த தமிழ் சொல் பயம் வந்து, ஆகவே பயப்படுதல்னா என்ன அப்படின்னா பயனாக வருதல். ஆகவே இந்த பிறவியிலே நாம் செய்கின்ற முயற்சிகள் செயல் வகையால் வினைப்பலனை தருவதோடு கருத்து வகையால், நாம் என்ற முனைப்பாகிய அந்த கருத்து வகையால் மேல்வினையை தந்து அந்த கருத்தே மேல்வினையாகி வரக்கூடிய பிறவிக்கு அது இன்ப துன்பங்களை தருகின்ற வகையிலே, நாம் என்ற முனைப்போடு நல்லதை செய்யும் போது அது நல்வினையாகின்றது, அதே நாம் என்ற முனைப்போடு அடுத்தவனுக்கு ஊறு விளைவித்து தீமையை செய்யும் போது தீவினையாகும். அந்த நல்வினை தீவினைகள் வேறொரு பிறவிக்கு காரணமாகி அந்த பிறவியில அனுபவிக்க வேண்டிய அந்த செல்வ வறுமை, உயர்வு, தாழ்வு, இன்ப துன்பம் ஆறாக கருவிலே விதிக்கப்பட்டு விடுகின்றது. இந்த பிறவியில நாம் என்ற முனைப்போடு செய்கின்ற அந்த கருத்தோடு செய்கின்ற வினைகள் தான் வருகின்ற பிறவியில் அனுபவிக்க வேண்டிய ஆறாக கருவில் விதிக்கப்பட்டு விடுகின்றது. சரி, அப்ப நல்வினை நீங்கள் எதை சொல்கின்றீர்கள், தீவினை எதை சொல்கின்றீர்கள், இதம் என்பது என்ன, அகிதம் என்பது என்ன, அடுத்த கேள்வி. இது அவசியம் வந்து இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இந்த காலங்கள்ல ஐயா ஒரு தேசத்துல வந்து ஒரு காரியம் நல்ல காரியமா இருக்கும், ஐயா இன்னொரு தேசத்துல அதையே தீவினைன்னு சொல்லிடுவான், இடத்துக்கு இடம் மாறும். ஆகவே இதுதான் நல்லது, இதுதான் செய்து தீயது அப்படின்னா ஒண்ணும் சொல்லிட முடியாது அப்படின்னு பேசி வருகின்றார்கள். இந்த காலத்தில் இந்த நாட்டுக்கு இது பாவம், ஐயா அந்த நாட்டுல பாவம் இல்லை. ஆகவே அது இடத்துக்கு இடம் வேறுபடும், இதுதான் நல்லது அதெல்லாம் கிட்டதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு பேசி வருகின்றார்கள். ஆகவே இங்க அற்புதமா சொன்னார்கள், அதெல்லாம் இதம் என்பது என்ன, அகிதம் என்பது என்ன, தெள்ள தெளிவாக சொல்கிறார். இதம் அகிதங்கள் என்பது இகழ் மன வாக்கு காயத்து, இதம் உயிர்க்கு உறுதி செய்தல், அகிதம் மற்ற அது செய்யாமை. என்ன இதம் அகிதங்கள் என்பது, நமக்கு கொஞ்சம் நேரம் இடத்துல என்ன இதம் அகிதங்கள்னு பன்மையில சொல்லிட்டு என்பதுன்னு ஒருமையில சொல்றாங்களே, இதம் அகிதங்கள் என்பது பன்மை, இதங்கள் அகிதங்கள் பன்மையில சொல்லியாச்சு. அப்ப என்பன அப்படின்னா சொல்லணும், இதம் அகிதங்கள் என்பன அப்படின்னு சொல்லணும். ஆனா என்பதுன்னு ஒருமையில சொன்னாங்க முந்தைய பாடல்லே, இதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க சுவாமிகள். இதுக்கு முந்தைய பாடல்ல மூலத்ததுன்னு வந்தது, மூலத்தது என்னும் ஒருமை அத்தருமத்தின் மேல் நின்றது அப்படின்னு சொல்லிட்டு இதமகிதங்கள் என்பது என வருகின்றதும் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வருகின்ற பாடல்ல உள்ள அதுவும் அப்படித்தான். அதாவது தருமம்னா அந்த இடத்துல என்னன்னா பண்பு, இதமகிதங்களின் பண்பு என்பது அப்படின்னு அந்த இடத்துல பொருள் பண்ணுனா அந்த ஒருமை பன்மை வலு வராது. இதமகிதங்களின் இயல்பு தானே கேட்கிறான், எது இதம் எது அகிதம், அதாவது எது நல்வினை எது தீவினைன்னு அதனுடைய இயல்பை கேட்கிறான். அதனால இதமகிதங்கள் என்பதுன்னா அதை பொருள் பண்ண வேண்டியது எப்படி அப்படின்னு கேட்டா, இதமகிதங்களின் இயல்பு என்பது என்று பொருள் பண்ணணும். அப்ப நம்ம படவுரையில பார்த்தோம்னா தெளிவா சொல்லியிருக்காங்க, நம்ம 16வது குருமூர்த்திகள் சுவாமிகளுடைய அந்த குறிப்புகளை கடைபிடித்து அவர்கள் படவுரை செய்யவில்லை என்றால் பொழிப்புரை இன்று பலருக்கும் பயன்படாமல் போயிருக்கும். மகாவித்வான் அவர்களே வந்து பாயிரத்திலே சொல்லியிருக்கின்றார். ஆகவே இதாகிதங்களாகிய கண்மங்களது இயல்பு யாதனின் பதவுரை சொல்றாங்க. இதாகிதங்களாகிய கண்மங்கள், கண்மங்கள்னா வினைகள், இதாகிதம் நன்மை தீமை, நன்மை தீமைகளாகிய வினைகளின் இயல்பு யாது எனின், இகல் மனம் வாக்கு காயத்து, இகல்னா மாறுபட்டேன்னு இருக்கும், மனம் மாதிரி வாக்கு இல்ல, வாக்கு மாதிரி உடம்பு இல்ல, மூணு விதமானது, மனம் வாக்கு காயம் மூணு விதமா உள்ளது. அதனாலதான் ஒன்றோடு ஒன்று மாறுபட்டது மனமும் வாக்கும் காயமும், அதனால இகழ் மனம் வாக்கு காயம், இகழுதெல்லாம் மாறுபடும். மாறுபட்ட மனவாக்கு காயங்களால் உயிர்க்கு உறுதி செய்தல் இதம், யா மனத்தாலோ அல்லது வாக்கினாலோ அல்லது காயத்தாலோ உயிருக்கு உறுதி பயக்கும் செயலை செய்தால் அது என்னது, அதான் இதம், அதான் நல்வினை. உயிர்க்கு உறுதினு எதை வச்சு தெரியும்னா, வேத சிவாகமங்கள்ல உயிர்க்கு எது உறுதினு சொல்லியிருக்கோ அதுதான் உயிர்க்கு உறுதி. பிரமாணம் அங்க பிரமாண நூலுக்கு போயிடும், ஒவ்வொருத்தான் ஒரு உறுதி அது உறுதியுமா, எனக்கு என்னென்ன காரியங்கள் செய்யாத ஏன் உயிர்க்கு உறுதி அப்படிமா. வேத சிவாகமங்களில் உயிர்க்கு உறுதியான செயல் என்று எதை சொல்லியிருக்கின்றார்களோ அதை செய்தால் அது நல்வினை. உயிர்க்கு உறுதி தராத அந்த நல்வினைகளுக்கு மாறான செயல்களை செய்தால் அது தீவினை. மறுதலையான, மறுதலையான நேர்மாறான, அதான் சொல்றாங்க. உயிர்க்கு உறுதி என வேதாகமங்களில் விதித்தவற்றை செய்தலே இதம், அவற்றது மறுதலையை செய்தலே அகிதம், மற்றது செய்யாமை அகிதம் இருக்கு. மற்றது செய்யாமைனா அந்த நல்வினைக்கு மாறான தீவினைகளை செய்தல் அகிதம், சில அந்த நல்வினைகளை செய்யாமல் தவிர்த்தலே அதிகம் அகிதம் என்றும் சொல்வார். வள்ளுவ பிறந்த சொல்வார், செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யத்தகாததெல்லாம் செஞ்சா மட்டும் கேடு வருதுங்கிறது கிடையாது, செய்யத்தகாததை செஞ்சா கேடு வரும் உண்மைதான், ஆனால் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்டுவிட்டாலும் கேடு வரும், ரெண்டாலையும் கேடு வரும். கேடு ரெண்டு வழியில வரும்னார் வள்ளுவ பிறந்த. என்ன, செய்தக்க அல்ல செய்யக்கெடும், இது ஒண்ணு, செய்யக்கூடாதான் செஞ்சா வேண்டாத காரியத்தெல்லாம் பண்ணா கேட்டு எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறான். சரி, இன்னொன்னு என்னன்னா, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தவிர்ப்பது, நான் ஒன்னும் வேண்டாதெல்லாம் செய்யறிய அப்படிமா, இல்ல நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கின்றாய், அதுவே தவறுதான். ஆகவே இதத்தை செய்யாமல் இருப்பதும் அதற்கு மறுதலையான காரியங்களை செய்வதும் அகிதமாகிய தீவினை. சரி, அடுத்தார் என்ன சொல்றார், இறைவனே இதமகிதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இங்கு இதமகிதத்தால் இன்பத் துன்பங்கள் ஈவன் என்று, உயிர் செய்த நல்வினை தீவினை இவற்றையெல்லாம் இறைவன் தன்னுடைய திருவுள்ளத்திலே கொண்டு அந்த நல்வினைக்கும் தீவினைக்கும் உரிய பலன்களை உரிய பிறவியை தந்து அதிலே உரிய காலத்தை கூட்டுவித்து முன்னை வினைகளுக்கு ஏற்ற பலன்களை அவன் அருள்வான். இறைவன் தான் அந்த பலனை ஈவன் இன்பத் துன்பமாகிய பயனை அளிப்பான். ஆகவே எது தந்தாலும் அது இறைவனால் கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல தெளிவு வந்தது. அதான் மணிவாச பிறந்தவை எப்பேற்பட்ட பக்குவ நிலையில் இருந்து அவர்கள் பாடுகின்றார்கள், நரகம் புகினும் எல்லே என்னன்னா திருவருளால் இருக்க பெரிய அங்கு இருக்கணுங்கிறதுதான் திருவருள் சங்கல்பமா இருக்கும் பொழுது எனக்கு நரகத்தை வந்துட்டே பாருன்னு உன்னை இகழ்ந்து நான் சினந்து பேச மாட்டேன்னு சொல்றார். எப்பேற்பட்ட பக்குவ நிலை அதுதான் சொன்னார், வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் நரகத்திலே போய் விழுந்தாலும் தெரியும் உணகடல் விடுவே நல்லே. அந்த கடலை விடாதவர்கள் என்ன கருத்துள்ள இருப்பார்கள், திருவருள் நமக்கு இந்த அனுபவத்தை ஊட்டியுள்ளது அப்படின்ட்டு அமைஞ்சிருவார். அதுதான் அங்க அற்புதமான விளக்கம். ஆகவே இறைவனே அதை அந்த பலன்களை நமக்கு ஈவான் என்று அந்த தெளிவுணர்ச்சியின் அடிப்படையிலே பேசுகின்றார் அருணந்தி சிவம். உயிர்க்கு உறுதி என வேதாகமங்களின் விதித்தவற்றை செய்தலே இதம், அவற்றது மறுதலையை செய்தலே அகிதம் ஆகலான், அவ்விரண்டனையும் அறியவல்ல முதல்வனே அவற்றைக் கொண்டு பயனளிப்பன். வினையை செய்த உயிர் கூட சமயத்துல அறியாம செய்யலாம், அபுத்தி பூர்வமான வினைன்னு அதை சொல்றாங்க. அறிஞ்சு செஞ்சா புத்தி பூர்வமான வினை. உயிரே தான் என்ன செய்யறோம், இது என்ன விதமான விளைவை பிறருக்கு ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற கவனம் இல்லாம செஞ்சிடலாம், அது அபுத்தி பூர்வமான வினை. ஆனா உயிர் புத்தி பூர்வமா செஞ்சாலும் சரி, அபுத்தி பூர்வமா செஞ்சாலும் சரி, அதை எக்காலத்துக்கும் நினைவில் வைத்திருப்பவன் யாரே? சிவபெருமானாகிய முதல்வன் தான். உயிர் நினைவோடு செய்த காரியங்களை கூட பிற்காலத்திலே மறந்து போகலாம், அப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு நினைவில் இருக்கும். எத்தனையோ காரியம் செய்தையா எல்லாம் என் நினைவில் இருக்குமா அப்படின்னு உயிர் கேட்கும். ஆனா முதல்வன் அப்படி அல்ல. ஓர் உயிர் செய்கின்ற எண்ணற்ற வினைகளை மட்டுமல்லாமல் எண்ணற்ற உயிர்கள் செய்கின்ற எண்ணற்ற வினைகளையும் தன்னுடைய சிந்தையிலே மறவாமற் கொண்டு எந்தெந்த உயிருக்கு எந்தெந்த உயிர் மூலமாக எந்தெந்த காலத்திலே எப்பேற்பட்ட பிறவியிலே தள்ளி பலனை ஊட்டலாம் என்று எல்லாவற்றையும் வந்து ஒரு சேர அறிந்து ஒரு சேர செயல்படுத்துகின்ற ஒரு பேராற்றல், வரம்பில் ஆற்றலுடைமை. அந்த விளைப்பணங்களை ஊட்டுவதன் மூலம் உயிர்களுடைய முன்வினைகள் கெட வேண்டும், அந்த உயிர்கள் முக்தியை நோக்கி முன்னேற வேண்டும் என்ற நல்ல கருத்தாகிய அந்த பேரருள் உடைமை. இந்த இப்படிப்பட்ட பெருஞ்ச பெருங்குணங்களை எல்லாம் உடைய பெருமானாக என் குணத்தானாக விளங்குகின்றார். ஆகவே இறைவன் தான் உயிர் செய்கின்ற இரு வினைகளையும் அறிந்து அதற்கேற்ற பலன்களை ஊட்டுவான். அறிய வல்லவன் அவன் தான். தேவர்களுக்கு மற்றவர்கள் செய்கிற வினைகள்லாம் அறிய முடியாது, அவர்கள் அவர்களும் உயிர் வர்க்கம் தான், அவர்களே வினையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு அடுத்த உயிர்கள் செய்கிற வினையை அறிந்து பலன் ஊட்டுவதற்கு அவர்கள் யார்? தேவர்களில் இருந்து புழுப்பூச்சிகள் வரை எல்லா உயிர்கள் செய்கின்ற எல்லா வினைகளையும் அறிந்து அவற்றுக்கு உரிய பலனை கூட்ட வல்லவன், அந்த வினைகளையெல்லாம் அறிய வல்லவன் ஆகிய சிவபெருமான். ஆகவே எல்லாவற்றையும் அறிய வல்லவன் தான், எல்லாவற்றையும் செய்ய வல்லவன் என்று அற்புதமாக கூறுகிறான். அடுத்த பாடல், இறைவன் இங்கு ஏற்பதென்னை இதமகிதன்கள். அவையா ஏற்கிறான் இந்த உயிர் நல்வினை செஞ்சுட்டு போது தீவினை செஞ்சுட்டு போது, இதையே அவன் அறிந்து அதை மறவாமல் கொண்டு இந்த உயிருக்கு பலனை ஊட்டி கொண்டிருக்கின்றான். இந்த வேலையை அவையே செய்யணும் அப்படிங்கிறான். நீ எப்படினாலும் கேள்வி கேட்பா அப்படிங்கிற சித்தாந்தத்தில் வந்து எப்படி கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் வைத்திருக்கின்றார். இப்ப உங்களுக்கு கேட்கிறான் பாருங்க, இறைவன் ஏன் வினைப்பலன்களை ஊட்டணும்? அந்த வேலை அவனுக்கு இருக்கு. இப்படியும் ஒரு கேள்வி கேட்கலாம், இறைவன் இங்கு ஏற்பதென்ன இதமகிதங்கள் என்னில், ஏன் அவன் இந்த நல்வினை தீவினைகள் எல்லாம் அறிந்து வைத்து பலன் ஊட்டுகின்றான்னு கேட்கிறாயப்பா. நல்லா கேள், நிறைவரன் உயிர்க்கு வைத்த நேசத்தின் இளமையார். கேள்வியை கேட்க மூலமா தான், இதுக்கு பதில் சொல்றது மூலமா தான் இதனுடைய பெருங்கருணை வந்து வெளிப்படும். உயிர்கள் மேல அவனுக்கு அப்பெயர்பட்ட ஒரு பெருங்கருணை. இந்த உயிர்களை ஈடேற்ற வேண்டும், இந்த உயிர்கள் எத்தனை வினைகளை செய்தாலும் அதுக்கு உரிய பலனை ஊட்டி 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 அவை தாம் தலைமை உடையன அல்ல, நமக்கு உயிர்க்குயிரா ஒரு தலைவன் இருக்கின்றான்ங்கிற அந்த பக்குவம் வருத வரைக்கும் அந்த வினைப்படனை ஊட்டி எப்படியாவது இந்த உயிர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் நினைக்கிறானே, அந்த பெரும் கருணையினால்தான் அவன் உயிர்கள் செய்கின்ற வினைகளை முதல்வன் ஏற்றுக்கொண்டு பலன் ஊட்டுகின்றான். அந்த பலன் வந்து ரெண்டு வகையா இருக்கு. ஏன்னா உயிர் செய்கிற வினை ரெண்டு வகையா இருக்கு, அதை பேச மாட்டான். ஐயா பலன் ஊட்டுனா இன்பமாவே ஊட்ட வேண்டியதானே, துன்பத்தையும் இல்லா ஊட்டுறான் அப்படின்னா. ஆமா ஐயா, உயிர் செய்கிற வினைகள் நல்வினையா மட்டுமே இல்ல தீவினையாகவும் இருக்கின்றன. ஆகவே வினைகள் ரெண்டு விதமா இருப்பதனால வினைப்பலன்களும் ரெண்டு விதமா இருக்கு. சிலர் வந்து கேட்டார், எல்லாம் நல்ல நேரமா படைச்சான் ஐயா, நேரத்தை படைச்சு தெரியவன் தான், ஏன் கெட்ட நேரத்தை படைச்சான்? கெட்ட வினைக்கு உண்டான பலனை அனுபவிக்கும் போது கெட்ட நேரமா தான் அது இருக்கும். நேரம் அப்படியேதான் இருக்கு. நாம துன்பத்தை அனுபவிக்கும் போது அது கெட்ட நேரம். துன்பத்தை ஏன் அனுபவிச்சிடும்? முன்னை வினை, அதற்குரிய முன்னை வினையை செய்திருப்பு தான் அனுப்பு. ஆகையினாலே வினைகள் இருவிதமா இருப்பதனால் பலன்கள் இருவிதமா இருக்கு. அறமளி இதஞ்செய்வோருக்கு அணுக்கிரகத்தை செய்வன். அறங்களை செய்யும் பொழுது